நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 7 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதி மனித புதைகுழி சம்பந்தமாக அங்குள்ள பிரதேச சபையின் தலைவரை பயங்கரவாத தடுப்பு போலீசார் விசாரணைக்கு அழைத்தது பற்றிய விவரங்கள்.
இந்த பிரதேசத்தில் தங்களால் எந்த விதமான ஒரு மயானமும் பராமரிக்கப்படவில்லை என்றும், இந்த இடத்தில் மயானம் எதுவும் இருந்ததில்லை என்றும் விசாரித்து அறிந்து கொண்டதாக ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார்.
இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் செனட்டுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை, இந்தியாவில் சிறார் தண்டனை சட்டத்தில் அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் பற்றிய செய்திகள்.
ஒரு 17 பையன் ஒரு மொபைல் திருடிட்டான்னா அவன் வந்து மன்னிக்கப்படணும், அவன் ப்ரொபேஷன் சூப்பர்விஷன்ல இருக்கணும் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் கொலையோ கற்பழிப்போ ஆசிட் அட்டாக்கோ செய்யும் பொழுது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று.
கம்போடியாவில் போல் பாட் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட கொடூரங்கள் தொடர்பில் 2 மூத்த கெமரூஜ் உறுப்பினர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உட்பட பல செய்திகள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
ரஷ்யாவில் உக்ரைன் குறித்த கொள்கை காரணமாக ரஷ்யா மீது தடைகளை விதித்த ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மற்றும் பல மேற்கு நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு ரஷ்யா அநேகமாக முழுமையான தடையை விதித்திருக்கின்றது. ஒரு வருட காலத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளிலிருந்து ரஷ்யா இறைச்சி, மீன், பழம், காய்கறி மற்றும் பால் உணவுகளை இறக்குமதி செய்யாது என்று ரஷ்ய பிரதமர் டிமித்ரி மெட்வடேவ் அவர்கள் கூறியிருக்கின்றார். தமது மொத்த உணவில் 1/3 பகுதிக்கும் அதிகமானவற்றை ரஷ்யா இறக்குமதி செய்து வருகின்றது. பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட வணிகங்களுக்கு மாற்றாக புதிய விநியோகங்களை ரஷ்யா தேடியாக வேண்டும் என்று பிபிசியின் பொருளாதார செய்தியாளர் கூறியிருக்கின்றார்.
அமெரிக்காவின் சார்பில் முன்னாளில் ஒற்றனாக பணியாற்றியவரும் இப்போது அமெரிக்க அரசாங்கத்தால் தேடப்பட்டு வருபவருமான எட்வர்ட் ஸ்னோடனுக்கு ரஷ்ய அரசாங்கம் 3 கால வதிவிட அனுமதியை வழங்கியிருப்பதாக ஸ்னோடனின் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார்.
1 August 2014
ஸ்னோடனிடமிருந்து அமெரிக்க கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அமெரிக்காவினால் கடந்த ஆண்டில் ரத்து செய்யப்பட்டதும் ரஷ்யா அவருக்கு தற்காலிக அரசியல் அடைக்கலத்தை வழங்கியிருந்தது. அமெரிக்காவின் சாமானிய குடிமக்களை அமெரிக்க பாதுகாப்பு படையினர் ஒட்டுமொத்தமாக கண்காணித்து வருவதை நிரூபிக்கும் மிக அந்தரங்கமான ஆவணங்களை பல பத்திரிகைகளில் கசியவிட்ட குற்றத்திற்காக ஸ்னோடனை நீதிமன்றத்தில் நிறுத்த அமெரிக்க நிர்வாகம் விரும்புகிறது.
வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற ஜிகாதிகள் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களின் பெரிய நகரான கொரகோஷை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த நகரிலிருந்து குருதியின படைகள் பின்வாங்கிய பின்னர் இஸ்லாமிய அரசகுழுவைச் சேர்ந்த தீவிரவாதிகள் அதனை கைப்பற்றினார்கள். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடி கொண்டிருக்கின்றார்கள். தீவிரவாதிகள் மேலும் பல நகரங்களையும் கைப்பற்றியிருப்பதாக உள்ளூர் பேராயர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். 2000 கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இடங்களை ஜிகாதிகள் சூறையாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த நிலைமைகளை ஆராய்வதற்காக பிரான்ஸ் ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் ஒன்றுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. மனித பேரழிவாக இதனை வர்ணித்திருக்கின்ற பாப்பரசர் சர்வதேச தலையீடு அவசியம் என்று கூறியிருக்கின்றார்.
காசாவில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த முடிவடையும் தருவாயில் உள்ள 3 இன்று இதனை மேலும் நீடிக்கச் செய்வதற்கு எகிப்திய நடுவர்கள் தமது முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். சண்டை நிறுத்தத்தை தொடர இஸ்ரேல் தயாராக இருப்பதாக கைரோவில் மறைமுக பேச்சுகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. காசாவின் மீதான இஸ்ரேலின் முற்றுகை நிறுத்தப்பட வேண்டும் என்று பாலஸ்தீனர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். ஆனால் இஸ்ரேலோ ஹமாஸும் மற்றும் இதர வன்மவாத குழுக்களும் தமது ஆயுதங்களை கையளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது.
கம்போடியாவில் 1970 20 மக்கள் கொல்லப்பட காரணமான தமது பங்களிப்புகளுக்காக 2 மூத்த கெமரூஜ் தலைவர்களுக்கு அங்கிருக்கின்ற ஐநா ஆதரவுடனான தீர்ப்பாயம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கின்றது. நீதியின் முன்பாக நிறுத்தப்பட்ட அந்த ஆட்சியின் தலைவர்கள் இவர்கள் மாத்திரமேயாகும். நூன் ஷே மற்றும் அப்போதைய அரசுத் தலைவரான கே யூ சம்பன் ஆகிய இருவரும் கெமரூஜ் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் நோம் பெண்ணிலிருந்து மக்களை கட்டாயமாக அகற்றியதாக மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்களாக குற்றங்காணப்பட்டிருக்கின்றார்கள்.
ஈராக்கின் வடபுறத்தை கேடிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும் கேக்கு நகரில் 2 கார் குண்டுகள் வெடித்ததில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசு என்ற பெயரில் இயங்கும் வன்மவாதிகளால் இருப்பிடங்களை இழந்த மக்கள் தஞ்சம் பூந்திருக்கும் ஷியா பிரிவு பள்ளிவாசல் ஒன்றுக்கு அருகிலேயே இந்த குண்டுகள் வெடித்தன. கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்லாமிய அரசு வன்மவாதிகள் ஈராக்கின் வடபகுதியினூடாக திடீர் தாக்குதலை நடத்தி முன்னேறியதும் எண்ணெய் வளமிக்க நிலப்பகுதியின் மையமாக இருக்கும் கேக்கை கேடிஷ் படைகள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன.
காசா மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் கிளாஸ்கோவில் இருக்கின்ற நகர மண்டபத்தில் பாலத்தின கொடியை வெளியன்று பறக்கவிட அந்த நகர நிர்வாகம் எடுத்த முடிவை இங்கு பிரிட்டனில் இருக்கின்ற யூத சமூகத்தினர் விமர்சித்திருக்கின்றார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. கம்போடியாவில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த கெமர் ருஜ் அமைப்பின் இரண்டு மூத்த உறுப்பினர்களுக்கு மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்ததற்காக ஆயுள் தண்டனை விதித்து ஐநாவின் சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த பிபிசியின் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சீவகன்.
கெமருட் ஆட்சிக்கால தலைவர்கள் இருவருக்கு கம்போடியாவின் ஐநா ஆதரவுடனான மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான தீர்ப்பாயம் ஆயுற்றுறை தண்டனை விதித்திருக்கின்றது. போல்பட் அவர்களின் துணைத் தலைவராக இருந்த 88 வயதான நுவான் ஷே அவர்களுக்கும் மாவோயிஸ்ட் ஆட்சியின் அரசு தலைவராக இருந்த 83 வயதான கே சாம்பன் அவர்களுக்கும் நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கின்றது. இதுவரை தண்டிக்கப்பட்ட கெமருட் ஆட்சியின் முதல் மூத்த தலைவர்கள் இவர்கள்தான். 1975 முதல் 79 வரையிலான கெம்ரோட் ஆட்சிக் காலத்தில் பட்டினியாலும் அளவுக்கு அதிகமான வேலையாலும் அரசாங்கத்தின் எதிரிகள் என்று கொல்லப்பட்டதாலும் 20 லட்சம் பேர் வரையிலான மக்கள் கம்போடியாவில் இறந்திருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் மனித குலத்துக்கு எதிரான பலவிதமான குற்றங்களை செய்ததாக தீர்ப்பாயத்தின் நீதிபதியான நில் நோன் அவர்கள் தனது தீர்ப்பின் பொழுது
குறிப்பிட்டிருக்கின்றார்.
இவர்கள் இருவருக்கும் ஆயுற்று தண்டனை விதிக்கப்படுவதாக அறிவித்த அவர், ஆயினும் அவர்கள் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த தீர்ப்பு இறுதி செய்யப்படுகின்ற வரை இவர்கள் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். கெமருட் ஆட்சியாளர்கள் ஒரு விவசாய சமூகத்தை ஏற்படுத்துவதாக கூறி நகரங்கள் அனைத்தையும் காலி செய்து மக்களை கிராமங்களில் இருக்கின்ற கூட்டுறவு பண்ணைகளில் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார்கள். பொல்பொட்டென்று பரவலாக அறியப்பட்ட சலோத் ஷார் அவர்களின் தலைமையில் நடந்த இந்த ஆட்சியில் கல்வி கூடங்கள், மதம், பணநோட்டுகள் போன்றவை ஒழிக்கப்பட்டு மக்கள் கட்டாய பணியாளர்களாக கடின உழைப்புக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். வியட்நாமிய ஊடுருவலின் பொழுது இந்த ஆட்சி கவிழ்க்கப்படவே தப்பியோடிய பொல்பொட் அவர்கள் ஒரு வருடத்தின் பின்னர் மரணமானார். தமது 4 வருட வன்முறை ஆட்சி காலத்தின் பொழுது தமது அரசியல் எதிரிகள், கல்விமான்கள், சிறுபான்மை இனத்தவர்கள், முன்னாள் அதிகாரிகள், அவர்களது குடும்பத்தினர் ஆகியோரையும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் படுகொலை செய்திருந்தார்கள். நுவான்ஷே அவர்கள் இந்த ஆட்சியின் கொள்கை வகுக்கின்ற ஒரு சக்தியாகவும், கேன் சாம்பன் அவர்கள் இந்த ஆட்சியின் ஒரு வெளியே தெரிகின்ற ஒரு பகிரங்க முகமாகவும் பார்க்கப்பட்டார்கள். அந்த ஆட்சி காலத்தில் நடந்த படுகொலைகளுக்கான கொள்கைகளை இவர்களே வகுத்தார்கள் என்று வழக்குத்துறையினர்கள் வாதிட்டிருந்தார்கள். 3 வருடத்துக்கு அதிகமாக நடந்த விசாரணைகளின் பொழுது தமது குடும்பத்தை முற்றாக பறிகொடுத்த பலரும் சாட்சியம் அளித்திருந்தார்கள். தீர்ப்பு வழங்கப்பட்ட வேளை நீதிமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த பாதிக்கப்பட்ட பலர் தீர்ப்பு குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார்கள். தமது குடும்பங்களை முற்றாக பறிகொடுத்த பலரும் இதில் அடங்குகின்றார்கள். இந்த கிரிமினல்கள் இருவரையும் சிறையிலிட்டதற்காக நீதிமன்றத்துக்கு நன்றி. இந்த தீர்ப்பு குறித்து நான் மிகுந்த திருப்தி அடைகின்றேன். அன்று நடந்த அந்த 4 வருட ஆட்சி மீண்டும் திரும்பாமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த தீர்ப்பு அமைய வேண்டும் என்றார் ஒருவர். தனது கணவரையும் 4 குழந்தைகளையும் பட்டினிக்கு பலி கொடுத்த 75 வயதான ஷுவான் மம் அவர்கள் தனது ஆத்திரம் இன்னமும் குறையவில்லை என்று கூறுகின்றார். நீரும் உணவும் இல்லாமல் தமது நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு தமது குடும்பத்தினர் நடையாக கூட்டுறவு பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்ட தினம் இன்னமும் தனது கண்ணின் முன்பாக தெரிவதாக அவர் கூறுகின்றார். கெமருட் ஆட்சியின் தலைவர்கள் இருவரும் தம்பிதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருந்தார்கள். குறிப்பிடப்படுகின்ற மரணங்களுக்கான உத்தரவுகளை தாம் பிறப்பிக்கவில்லை என்றும், அவை நடந்தது குறித்து கூட தமக்கு தெரியாது என்றும் கடந்த ஆண்டு தமது இறுதி அறிக்கையில் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த தீர்ப்பை அடுத்து நீதிமன்றம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த 2 பேரும் சடுதியான சோசலிச புரட்சியை ஏற்படுத்த ஒரு குற்ற வணிகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று விவரித்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதாக கூறிய குற்றவாளிகளின் தரப்பு சட்டத்தரணிகள், ஆனாலும் இந்த தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்புவதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாகவே இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சிவகன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் மன்னார் மாவட்டம் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அண்மையில் மனித புதைகுழு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பிலான ஒரு வழக்கு நீதிமன்றம் வரை சென்றது. அப்பொழுது அரச தரப்பில் அங்கு மனித புதைகுழு ஏதுமில்லை, அது முன்னர் இருந்த மயான பகுதியே எனும் ரீதியில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதை மறுதளித்திருந்த மன்னார் பிரதேச சபையின் தலைவர் பயங்கரவாத தடுப்பு போலீசார் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் மன்னார் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் முன்னர் கிராம மக்கள் இறந்தவர்களை புதைக்கும் புதைகுழி இருந்ததற்கான பதிவுகள் இருக்கவில்லை என நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்த மன்னார் பிரதேச சபை தலைவரிடம் மன்னாரில் வைத்தே வாக்குமூலம் பதிய வேண்டும் என்று மன்னார் மாவட்ட நீதிமன்றம் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அவரை புலனாய்வு பிரிவினர் கொழும்பில் உள்ள 4 வருமாறு அழைத்திருந்த போதிலும் அவர் அங்கு செல்லவில்லை. இந்த நிலையிலேயே அவரது சார்பில் சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. திருக்கேதீஸ்வரம் மாந்தை வீதி பகுதியில் தண்ணீர் விநியோகத்திற்காக கடந்த வருடம் இறுதி பகுதியில் வீதியோரத்தில் வாய்க்கால் வெட்டப்பட்ட போது மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. இதனையடுத்து மன்னார் மாவட்ட நீதவான் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரிகள், தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர், காவல்துறையினர் ஆகியோரினால் அந்த பகுதி தோண்டப்பட்டது. அப்போது சுமார் 90 மனித எலும்பு கூடுகள் அந்த மனித புதைகுழியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த பகுதியில் பொதுமக்களின் மயானம், இறந்தவர்களை புதைக்கும் புதைகுழி ஒன்று இருந்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியினர் தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறான புதைகுழி இருக்கவில்லை என இவ்வாறான புதைகுழிகளை பராமரிக்கின்ற உள்ளூராட்சி மன்றம் ஆகிய மன்னார் பிரதேச சபையின் தலைவர் நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலமாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை குறித்து மன்னார் பிரதேசத்தில் காணாமல் போயுள்ளவர்கள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவினர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகளில் ஒருவராகிய விவேகானந்தன் புவிதரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்த வழக்கு மன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்னார் பிரதேச சபை தலைவரை சிஐடியினர் 4 அவர் செய்த ஒரு நீதிமன்றத்துக்கு அளித்த ஒரு கடிதம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக வரை கூறியிருந்தார்கள். இருந்த போதும் சபை தலைவர் அங்கு செல்லவில்லை. அதனை நீதிமன்றத்தில் தெரிவித்த போது நீதிமன்றமானது மன்னாரிலேயே அவருடைய வாக்குமூலத்தை எடுக்குமாறு கட்டளை பிறப்பித்திருந்தது. நாங்கள் மன்னர் ஆயர் ராயப்பி ஜோசப்பினுடையதும் மேலும் 2 பேருடைய சத்திய கூத்துக்களையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு தொடர்பில் அங்கு எந்த மயானமும் இருந்ததில்லை என்பது தொடர்பில் அணைத்திருந்தோம்.
அவர் என்ன சம்பந்தமான ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார்?
அதாவது இந்த பிரதேசத்தில் தங்களால் எந்த விதமான ஒரு மயானமும் பராமரிக்கப்படவில்லை என்றும் இந்த இடத்தில் மயானம் எதுவும் இருந்ததில்லை என்றும் கூறி தான் தன்னுடைய ஆவணங்களில் இருந்தும் மேலும் அங்கு வசிக்கும் மூத்த குடியினரிடமிருந்தும் விசாரித்து அறிந்து கொண்டதாக ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார். அது தொடர்பில் சிஐடியினர் அந்த பிரதேச சபை தலைவரை வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவரை அழைத்திருந்தனர். தற்போது மன்னராயர் மற்றும் மேலும் வேறு பங்கு தந்தைகளும் இதே போன்ற ஒரு கடிதத்தினை அங்கிருக்கின்ற மூத்த குடிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் வழங்கியிருக்கின்றார்கள்.
ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் அந்த பிரதேசம் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்றும் அந்த பகுதியில் முன்னர் இறந்தவர்களை பொதுமக்கள் புதைத்த இடம் இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக தகவல்களும் ஊடகங்களில் வெளிவந்திருந்தது.
அங்கு அந்த எலும்புகளை சிதையாமல் எடுப்பதற்காகத்தான் நீதிமன்றம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய உதவியை கோரியதே ஒழிய அங்கு எது எவ்வாறு இருந்தது என்பது பற்றின அறிக்கையை கோரியிருக்கவில்லை. 1951 ஒரு தொல்பொருள் அகழ்வு ஒன்று நடைபெற்றதாகவும் அதில் 30 மேல் ஆழமாக தோண்டப்பட்ட போது அங்கு ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதாகவும் தான் கூறியிருக்கின்றது 1951 அறிக்கை. ஆகவே நாங்கள் இங்கு சுட்டு காட்டினோம் ஒரு எலும்புக்கூடு எடுத்திருப்பது என்பது அங்கு மயானம் இருந்ததாக கொள்ளப்பட முடியாது என்று அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது
என்றார் சட்டத்தரணி விவேகானந்தன் புவிதரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழக செனட் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை காலம் அந்த செனட்டில் கூடுதலாக இருந்த முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது குறித்து கவலைகளும் அச்சங்களும் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேரவைக்கு அதாவது கவுன்சிலுக்கு புதிய உறுப்பினர்கள் நியமனத்தில் இதுவரை காலமும் பின்பற்றப்பட்டு வந்த மரபுவழி மூறப்பட்டுள்ளமை முஸ்லிம்கள் மத்தியில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. 3 பதவிக்காலத்தை கொண்டுள்ள பல்கலைக்கழக பேரவையில் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோர் பதவி வழியாக அங்கத்துவம் பெறுகின்றார்கள். 9 பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படுகின்றார்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு குறித்து அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட அதிருப்தியும் விசனமும் வெளியிட்டுள்ளது. புதிய உறுப்பினர்கள் நியமனத்தை பொறுத்தவரை மரபு வழியில் இருந்து வந்த முஸ்லிம்களின் பெரும்பான்மையை இழக்கச் செய்துள்ளதாக கூறுகின்றார் அந்த கட்சியைச் சேர்ந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் AM ஜெமீல்.
எப்பொழுதும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவும் உயர்கல்வி அமைச்சரும் அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளின் சிபாரிசின் அடிப்படையில்தான் இந்த கவுன்சில் உறுப்பினர்களை நியமிப்பது மரபு வழக்கம். ஆரம்பம் முதல் இந்த நியமனத்துக்கு முன்னர் வரை இருந்து வந்த மரபு ரீதியான நியமனம் ஆறு முஸ்லிம் பிரதிநிதிகளும் இரண்டு சிங்கள பிரதிநிதிகளும் ஒரு தமிழ் பிரதிநிதிகளும் இருந்து வந்தார். இந்த முறை நியமிக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கு பல்கலைக்கழக கவுன்சிலே நான்கு சிங்களவர்களும் நான்கு முஸ்லிம்களும் ஒரு தமிழ் சகோதரரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் மாற்றமாக இது தேசிய பல்கலைக்கழகம், இதிலே யாரும் நியமிக்கப்படலாம், எந்த மாணவர்களிடம் வந்து கற்கலாம், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் திடீரென மரபுக்கு மாற்றமாக ஆறு முஸ்லிம் உறுப்பினர்கள் கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்டதை நான்காக குறைக்கப்பட்டு இரண்டாக இருந்த சிங்கள பிரதிநிதிகள் நான்காக உயர்த்தப்பட்டதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கின்றது
என்று தெரிவித்த அவர், இந்த நியமனத்தை தமது கட்சி இனர்தியாக நோக்கவில்லை என்றும் கூறுகின்றார்.
ஏன் திடீரென இந்த பிரதிநிதிகள் மாற்றப்பட்டுள்ளது மர்மமாக இருப்பதும் இதற்கு உகந்தர் உடந்தையாக இருப்பதுதான் எங்களுடைய கவலை. எதிர்காலத்தில் இந்த பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை சமூகத்திடம் தாரை வளர்த்து கொடுக்கின்ற நடவடிக்கையாக இதை நான் கருதுகின்றேன். சிங்களமயமாக்கல் நடவடிக்கைகளை எப்போதும் எத்தருணத்திலும் எங்களால் ஜீரணிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த நியமனம் தொடர்பாக இருந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக இருந்து வருவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பது இன்று பொதுமக்களின் பொதுவான அபிப்பிராயமாகவும், குறிப்பாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற எங்களுடைய உறுதியான ஒரு நிலைப்பாடாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது.
கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏ எம் ஜெமீல் துணைவேந்தரை தொடர்புபடுத்தி வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக துணைவேந்தர் கலாநிதி எஸ் எம் முகமது இஸ்மாயிலை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒரு தேசிய பல்கலைக்கழகம், அந்த அடிப்படையில் பல்கலைக்கழக கவுன்சிலர்களுக்கு தன்னுடைய அங்கத்தவர்களை நியமிக்கின்ற உரிமை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய சட்ட நியதிப்படி நடக்கின்ற விடயம். இது பற்றி தனிப்பட்ட அபிலாஷைகளை கொண்டவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று நான் கருதுகின்றேன். பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு பேர்களை சிபாரிசு செய்து எங்களுக்கு அனுப்புகின்றது. அந்த பேர்கள் சிபாரிசு செய்கின்ற போலில் எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்பது வழமை. இது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற வேறு பல்கலைக்கழகங்களில் கூட இதே நிலைமைதான் காணப்படுகின்றது
என்று தனது பதிலில் குறிப்பிட்டார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி எஸ் எம் முகமது இஸ்மாயில்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இதனுடைய சபரகமோ பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் ஒரு தமிழ் மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து மாணிக்க வாசகம்.
சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்ற வவுனியா நெடுங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த யோகநாதன் நிரோஜன் என்ற மாணவன் பலாங்குடை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரியும் இன்று அங்கு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருப்பதாக சக மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என உயிரச்சுறுத்தல் விடுத்து கொச்சை தமிழில் எழுதப்பட்ட எச்சரிக்கை சுவரொட்டிகள் கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி மாணவர் விடுதி கழிப்பறையில் ஒட்டப்பட்டிருந்தன. இதேபோன்று கடந்த ஞாயிறு அதிகாலை 3 மணி அளவில் இத்தகைய சுவரொட்டிகளை முகமூடி அணிந்த நபர்கள் ஒட்டி கொண்டிருந்த போது கழிப்பறைக்கு சென்ற தமிழ் மாணவன் ஒருவர் தாக்கப்பட்டிருந்தார். புதிய சுவரொட்டிகளும் அங்கு ஒட்டப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாகவே மாணவன் நிரோஜன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள்.
11:30 எக்ஸாம் ஹோல்ல வச்சு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப கைது செய்யப்பட்ட பிறகு 24 மணித்தாலமா எந்த ஒரு தகவலும் வழங்கப்படல. 24 மணித்தாலுக்கு பின்னர் பெற்றோருக்கு மட்டும் ஒரு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. அதை விட வேற எந்த மாந்தமான எங்க இருக்கிறார் என்ன செய்யறாரு எந்த ஒரு தகவலுமே வழங்கப்படும். பலாங்குடி போலீஸ்ல இருந்து அவர் கொழும்பு கொண்டு போயிட்டார்ன்ற தகவல் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாணவன் இப்ப கடந்த 3.5 வருடங்களாக எமது பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருக்கிறார். அதற்கு முதல் வடக்கு பகுதியில வாழ்ந்திருந்த காரணத்தால் புனர்வாழ்வு முகாமில் இருந்துதான் அவர் தன்னுடைய ஏலோல் பரீட்சையும் உயர்தர பரீட்சையும் எழுதி போட்டு பல்கலைக்கழக அனுமதி பெற்றது புனர்வாழ்வு முகாமில இருந்துதான். எந்த ஒரு தவறும் செய்யப்படவில்லை என்று அரசாங்கத்தினாலே விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பின்னர் தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற்றார். தகாத வேலையிலோடு வேற எந்த ஒரு தடை செய்யப்பட்ட வேலையிலும் அவர் ஈடுபட இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு மாணவன் தாக்கப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டதுன்றதான் எங்களுக்கு சந்தேகத்தை உரியதா இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். சுமார் 1500 மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 3 தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த மாணவன் விடுதலை செய்ய வேண்டுமாறு நாங்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். அவருக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம்
என்று சபரகமுக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் தனது பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. மாணவன் நிரோஜன் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றி தகவல் அறிந்த அவருடைய தந்தையார் இன்று வவுனியாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். அவர் வவுனியாவுக்கு வந்துவிட்டு நெடுங்கேணி சின்னடம்மன் கிராமத்தில் உள்ள தமது வீட்டிற்கு சென்றபோது புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்ட மாணவன் நாளை கொழும்பில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக கூறி மாணவனின் பெற்றோராகிய தங்களை அங்கு வருமாறு அறிவித்ததாக அந்த மாணவனின் தாயார் யோகநாதன் மல்லிகாவேதி அவர்கள் BBC தமிழோசையிடம் கூறினார். மனித உரிமைகள் அலுவலகத்தில் முறையிடுவதற்காக தனது கணவருடன் அவரும் அங்கு சென்றிருந்தார். என்றார் யோகநாதன் மல்லிகாவதி அவர்கள். இந்த கைது குறித்து தகவல் தெரிவித்த காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்கள், இந்த பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்களின் பின்னணியில் இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்தத்தக்க வகையில் சிலர் செயற்பட்டு வருவது தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த மாணவன் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்து பின்னர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த மாணவனுடைய கைத்தொலைபேசியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சில தகவல் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்தே அவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றும் அவர் கூறினார்.
திமுகவின் அமைப்பு செயலாளர்கள் ஒருவரான கல்யாண சுந்தரம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கல்யாண சுந்தரம் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வருவதாக அறிவதால் திமுக கழக அடிப்படை உறுப்பினர் உட்பட கழகத்தின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக திமுகவின் சட்டப்பிரிவு செயலாளராக இருந்த RS பாரதி அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக அறிவித்துள்ளது. பேவி கல்யாண சுந்தரம் கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார். கட்சியை வலுப்படுத்த சில யோசனைகள் என்ற பெயரில் ஜூலை 30 கட்சி தலைமைக்கு கடிதம் ஒன்றை கல்யாண சுந்தரம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக கட்சியின் பொருளாளர் MK Stalinஐ அறிவிக்க வேண்டும் என்றும், கனிமொழி, ஆராசா, தயாநிதி மாறன் ஆகியோர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். தவிர சமீபத்தில் திமுகவில் புதிதாக பிரிக்கப்பட்ட 65 மாவட்டங்களுக்கும் உடனடியாக பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும், நில அபகரிப்பு புகார், சொத்துக்குவிப்பு வழக்கு ஆகியவற்றில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த முக்கிய பொறுப்பும் வகிக்கக்கூடாது என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். கட்சி தலைமைக்கு இந்த கடிதம் ஜூலை 30 எழுதப்பட்ட நிலையில் திமுக தலைமை நேற்று வரை இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தது.
கட்சியின் இந்த நடவடிக்கை குறித்து அதன் இன்னொரு அமைப்பு செயலாளரான TKS இளங்கோவனிடம் கேட்டார் ஜெகதீசன்.
கல்யாண சுந்தரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய எண்ணங்களை சொல்வதற்கு வெளிப்படுத்துவதற்குரிய இடம் இருக்கிறது. அவர் தலைமை கழகத்தின் நிர்வாகி என்ற முறையிலே தலைவரை நாள்தோறும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அதுபோலவே கருத்துக்களை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா குழுக்களிலும் அமைப்பு சென்ற செயலாளர் என்ற முறையில் இடம்பெற்றிருப்பவர். இவர் இந்த கருத்துக்களை தலைமையிடம் தெரிவிக்காமல் ஊடகங்களை வாயிலாக அல்லது தலைவருக்கு எழுதிய கடிதத்தை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருப்பது என்பது அது ஒரு கட்டுப்பாடு மீறிய செயல் என்று தலைமை கழகம் கருதியது. அதனாலே அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே விளக்கம் அளிக்க கடிதம் எழுதி கேட்டுக்கொள்ளப்பட்ட முல்லைவேந்தன் போன்றவர்களும் ஊடகத்திற்கு தகவல் தெரிவித்தார்கள். நேரடியாக தலைமைக்கு அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவில்லை என்ற காரணத்தினாலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நடவடிக்கை இவர் மீதும் எடுக்கப்பட்டிருக்கிறது.
இதில் கல்யாண சுந்தரம் வந்து MK Stalinக்கு மிக மிக நெருக்கமானவர் என்று பரவலாக பார்க்கப்படுபவர். அவர் MK Stalinஐ திமுகவினுடைய அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2016 நடக்க இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளராக MK Stalin முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றும், கனிமொழி மற்றும் ராசா உள்ளிட்ட தயாநிதி மாறன் போன்றவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த கோரிக்கைகளை அவர் வைத்தது MK Stalinனுடைய தூண்டுதல் காரணமாகத்தான் அவர் இதை பகிரங்கமாக இவ்வளவு அழுத்தமாக வைத்தார் என்று ஊடகங்களில் சில மட்டங்களில் ஊகங்கள் வெளியாயிருக்கு. நீங்கள் அப்படி பார்க்கலையா?
நான் அப்படி பார்க்கறேன். காரணம் என்னன்னா, இது இப்பொழுது அவர் ஒரு அமைப்பு செயலாளர், இப்பொழுது உட்கட்சி தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு தலைவரை அறிவிக்க வேண்டுமென்றால், அந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், இந்த உட்கட்சி தேர்தல்கள் முடிந்து புதிய பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல இவர் முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இவர் தலைமையேற்று நடத்துவார் என்ற ஒரு எண்ணத்தையோ இந்த பொதுக்குழு செயற்குழு போன்ற கழகத்தின் அமைப்புகள் தான் முடிவு செய்யும். அங்கே இவருடைய கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தேர்தலை நடத்துகிற அதிகாரம் படைத்த ஒருவர் இப்படி பேசுவது முறையல்ல அல்லவா?
இல்லை, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. அதாவது, இவர் இப்படி செய்தது மு.க. ஸ்டாலினுடைய மறைமுக தூண்டுதல் மற்றும் ஆதரவு காரணமாக என்று ஊடகங்களில் சில மட்டங்களில் ஊகங்கள் வெளியாகி
இருக்கின்றன. ஏனென்றால் இந்த தகவல், இதை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் மூலமாகத்தான் அவர் இந்த கருத்துக்களை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை அப்படியே சொல்வது கூட பத்திரிகைகளுக்கு செய்தியாக சொல்வது தவறு என்பதுதான். மு.க. ஸ்டாலின் ஆதரவாளராக இருந்தால் கூட, அல்லது மு.க. ஸ்டாலினே இப்படி சொல்லி தந்திருக்க மாட்டார். அவரும் நேரடியாக தலைவரிடம் தலைமையிடம் பேச சொல்வாரே தவிர, இதுபோல் கடிதம் எழுதி பத்திரிகை எழுத்து வெளியிட அவரே அனுமதிக்க மாட்டார். கழகத்தின் கட்டுப்பாடு குறித்து கவலை உண்டவர்கள் தான், அவரும் கவலை கொண்டவர் தான்.
கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலினுடன் 30 அல்லது 40 ஆண்டுகள் ஒன்றாகவே இருந்து மிக மிக நெருக்கமானவராக பார்க்கப்படும் கல்யாண சுந்தரம் இப்பொழுது இந்த திடீர் கோரிக்கையை பகிரங்கமாக்கி பிரச்சாரம் செய்வதற்கு மு.க. ஸ்டாலினுடைய எந்த ஆதரவு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இல்லை என்று நீங்கள் சொல்வது நம்பும்படி இருக்கிறதா?
எனக்கு வேறு சந்தேகமும் இருக்கிறது. இது வேறு வெளிப்புற வெளித்தூண்டுதல்களினால் கல்யாண சுந்தரம் இந்த கருத்தை இது போல வெளியிட்டு இருப்பாரா என்கிற ஐயப்பாடு எனக்கே இருக்கிறது.
இந்தியாவில் சிறார் தண்டனை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் மிகவும் கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களின் வயது 16 மற்றும் அதற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் வழக்கமான நீதிமன்றத்தில் அதன் மீதான விசாரணையை நடத்தலாமா என்பது தொடர்பில் இளைஞர் நீதி குழுமம் முடிவு செய்ய வழிவகுக்கும் திட்ட அறிக்கைக்கு இந்திய அமைச்சரவை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. புதுடெல்லியில் கடந்த 2012 டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாலியல் குற்றத்தில் ஒரு சிறாருக்கு 3 ஆண்டு தண்டனை மட்டும் அளிக்கப்பட்டதற்காக எழுப்பப்பட்ட எதிர்ப்பை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 18 வயதாக இருக்கும் அளவை 16 என்று மாற்ற முன்வந்துள்ள விவகாரம் தொடர்பாக கருத்து கூற கூறி மனித உரிமை ஆர்வலரான வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களிடம் கேட்டபொழுது,
பாலியல் குற்றங்களாகட்டும் கொலை குற்றங்களாக இருக்கட்டும் எந்த குற்றமாக இருந்தாலும் குற்றத்தின் தன்மையை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம வந்து யாரையும் தண்டிக்க கூடாது. குற்றம் செய்பவர் யார், அவர் எந்த சூழலில் இருந்து வந்தார், அவர் குற்றம் செய்வதற்கான மனநிலை உடையவர் தானா, அதை முடிவு செய்வதற்கான எல்லா விதமான ஒரு இன்டென்ஷனும் மோட்டிவும் அவருக்கு இருந்ததா, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது பெரும் வயதின் அடிப்படையிலிருந்து பார்க்கும்பொழுது இது உலகளாவ சைல்டு ரைட் கன்வென்ஷன்லயே சொல்றதா, யூஎன் கன்வென்ஷன்லயே சைல்டுனா 14-18 வயசு தான் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க 16 வயசாக குறைத்தால் கூட 15 வயசு 300 நாள் ஆன குழந்தைய வந்துட்டு அப்ப திருப்பி எக்ஸப்ஷன் கொண்டு வருவேன் சொல்வீங்களா? அதுக்கப்புறம் 14 குறைப்பீங்களா? அதுலயும் கூட 13 வயசு 300 நாள் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது ஒரு கட் ஆஃப் இருக்கணும். அந்த கட் ஆஃப் என்பது 18 வயசாக உலகளாவ அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, மருத்துவ சான்றுகள் படி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன்
என்றார் மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம். இவ்வாறு சிறார் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் கூறும் கருத்துக்கள் ஏற்புக்குடையதா என்று முன்னாள் சென்னை இளைஞர் நீதி குழுமத்தின் உறுப்பினர் டி. அழகப்பனிடம் கேட்டேன்.
என்ன பொறுத்தவரையில் சார், 16 வயதுக்கு மேல ஹீனஸ் கிரைம், அதாவது ரேப், மர்டர், இந்த மாதிரி ஒரு கொடுமையான குற்றங்கள் செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டில் 3 சிட்டிங்ல அவங்களை என்கொயரி பண்ணி வெதர் இட் இஸ் ஏ கேஸ் ஃபார் அடல்ட் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறத மாதிரி இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து முறையான செயல் தான். யூஎஸ்ஏல இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. இப்போ நிர்பயா கேஸ்ல மக்களுடைய அவுட்ரேஜ் அதிகமா இருந்தது, மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல வந்து 18 இயர்ஸ் தான் ஜோனல் ஆர் சைல்டுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீனஸ் கிரைம்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு இளைஞன் வந்து செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற சூழல் வந்து இப்பொழுது சமுதாயத்தின் மத்தியில் அதிகமான தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டம் வந்து சரியானது, சரியான டைரக்ஷன்ல தான் போகுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.
இப்போ என்ஜிஓஸ் சைல்டு ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து சொல்லும் போது சொல்றாங்க, தவறான முன்னுதாரணமா இது அமைஞ்சிடும்.
ஒரு 17 வயசு பையன் ஒரு மொபைல் திருடிட்டான்னா அவன் வந்து மன்னிக்கப்படணும், அவன் ப்ரொபேஷன் சூப்பர்விஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் வந்து ஒரு கொலையோ கற்பழிப்போ ஒரு ஆசிட் அட்டாக்கோ செய்யும் பொழுது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று சார். இப்போ இந்த 3 காலம் கொடுத்ததை நம்ம பொதுமக்கள் ஏற்றுக்கல. சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லா சொல்லுது, இந்த கன்வென்ஷன் சொல்லுது, யூஎன் கன்வென்ஷன் சொல்லுது, வி ஆர் த சிக்னேட்டரி இன் யூஎன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு கோணத்துல மட்டும்தான் பாக்குறாங்களே ஒழிய சமுதாய நோக்கத்திலேயே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு
என்றார் முன்னாள் சென்னை இளைஞர் நீதி குழுமத்தின் உறுப்பினர் டி. அழகப்பன்.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.